அப்போ ஒபிமா அன்பகூபின் அம்மாளியும் தங்களது செல்வங்களை அந்த பெண்களுக்கு அவர்கள் செலவு செய்கின்ற காரணத்தால். அப்ப அதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவு செய்யணும், பெண்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும், மருத்துவ தேவையா இருந்தாலும் சரி. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எவ்வளவு மடையர்களா இருக்காங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்களா, கல்யாணத்துக்கு வரதட்சணை லொட்டு லொசுக்கு எல்லாம் செஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா கர்ப்பமாயி 4 மாசம் ஆயிடுச்சுன்னா உடனே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. யார் வீட்டுக்கு? யார் வீட்டுக்கு? அம்மா வீட்டுக்கு. யார் அம்மா வீட்டுக்கு? பொண்ணு அம்மா வீட்டுக்கு. ஏன்னா முதல் பிரசவம் அவங்க தான் பார்க்கணுமா செலவெல்லாம். இந்த மட சாம்பிராணி 1 பைசா கூட கொடுக்க மாட்டான், அனுப்புனதோட முடிஞ்சு போச்சு கடையில். அதுக்கப்புறம் மாசம் மாசம் இவர் வேற தனியாக வாங்கிட்டு வந்துடுவார். அப்போ இது என்ன, யாருடைய கலாச்சாரம் இது? முதல் பிரசவம் அம்மா வீட்டில் பார்க்கணுங்கிறது யாருடைய கலாச்சாரம்? அதே போல வந்து இன்னும் கேவலம் என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி மாசம் ஆகிட்டாங்கன்னு சொன்னா வளகாப்பு செய்யறது, அதுக்கு செலவு யார் செலவு பண்றது? தாய் வீட்டுல செலவு பண்றது. அப்புறம் இன்னும் நிறைய சடங்கு, அதை ஒட்டி அப்படியே போனதுக்கு பிறகு கடைசியில புள்ள பார்த்து, அதுவும் பொம்பளை புள்ள பிறந்திருந்தா அதுக்கு செயின் போட்டு அனுப்பணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு சண்டை. பொம்பளை புள்ள பிறந்துட்டா அதுக்கு செயின் போடணும். இன்னும் சில ஊர்ல அதுக்கு காது குத்துற வரைக்கும் வச்சு காதெல்லாம் குத்தி காதுக்கு 2 பவுனை போட்டு, பாவம் அந்த குழந்தை 2 பவுனை போட்டு அது என்ன ஆகும் அதுக்கு காது? இதெல்லாம் செஞ்சாதான் உங்க வீட்டுல சரி பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு ஒன்னு பாத்துக்கிட்டாங்க. என்ன இல்லாட்டி உங்க வீடு என்ன, எதுக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க, பெத்தாங்க அப்படியே துரத்தி விட்டு அனுப்பி விட்டாங்க. என்ன இது கலாச்சாரம், இது மோசமான கலாச்சாரம் எல்லாம் சொன்னால். ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டும், அதனாலதான் நான் ஆண்களை நிர்வாகிங்கிறேன், இல்லாட்டி எப்படி அல்லாஹ் சொல்லியிருப்பான்? பெண்களை நிர்வாகி நல்லா சொல்லியிருப்பானே. அப்புறம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், சாலிஹான பெண்கள் காணித்தார், கட்டுப்பட்டு நடப்பார்கள். யாருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஹாஃபிதாதுல் லில்கைபி, மறைவாக கணவன் மறைவாக சென்று விடும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். பிமா ஹாஃபிதல்லா. சரி, இப்ப ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது, வல்லாசி தகாஃபுன நுஷூஸஹுன்ன, பெண்கள் பணியவில்லை என்றால், எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறாங்க, எந்த ஒரு தேவைக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்லை, எதுக்குமே எந்த பேச்சையும் கேட்கறது இல்லை, அந்த மாதிரி உருதுல சொல்லுவாங்க அக்கடுனான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு பெண்ணும் வல்லாசி தகாஃபுன நுஷூஸஹுன்ன, அல்லாஹ் பாருங்க ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மான், ரப்புல் ஆலமீன் ரஹ்மான் என்ன சொல்றான், அவங்களுக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணுங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, பணிஞ்சு நடந்துக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத, அந்த மாதிரி நசீஹத்து செய்யுங்கள். வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஅ, அவங்களோட நீங்க படுக்கையில இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். பொதுவாக இப்படிதான் அர்த்தம் செய்வாங்க, ஆனா இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தஃப்சீர்ல பார்க்கும் பொழுது வேற ஒரு அர்த்தம் சொல்றாங்க, அது இன்ஷால்லா பின்னாடி நம்ம சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்றாங்க, சரி இப்படிலாம் இருந்து கூட அறிவுரை செஞ்சாச்சு, கொஞ்சம் அவங்கள்ட்ட ஹார்டா பேசியாச்சு, அவங்கள படுக்கையில கொஞ்சம் அவங்கள வலுக்கட்டாயம் பண்ணியாச்சு, எல்லாம் செஞ்சு கூட அந்த பெண்ணு பணியறது இல்லை, எப்ப பார்த்தாலும் முறைக்கிறது வைக்கிறது இந்த மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களை அடியுங்கள். எப்ப அல்லாஹ் அடிக்க சொல்றான், சட்டை அயன் பண்ணி வைக்கலன்னா கிடையாது, சோத்துல உப்பு கூடிருச்சுனா கிடையாது, புரியுது அவங்களுக்கு? இப்ப இன்றைக்கு நடக்கிறதுலாம் இப்படித்தான், அடிக்கிறது எப்பன்னு சொன்னா கணவனுடைய விருப்பத்திற்கு அழைக்கும் பொழுது வரமாட்டேன் என்று மறுக்கும் போது ஒன்று, ரெண்டாவது கணவனுக்கு மரியாதை செய்யாமல் கணவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாம எதிர்த்து பேசி கணவன் அதாவது ஒரு என்ன சொல்றது திமிருத்தனமா நடந்து கொள்வது, அந்த மாதிரி நேரத்துல தான் அல்லாஹு தாலா அடியுங்கள்னு சொல்றா. அதுவும் எப்ப, 2 ஸ்டேஜுக்கு பிறகு, அறிவுரைக்கு மேல அறிவுரை, அறிவுரைக்கு மேல அறிவுரை, அப்புறம் கொஞ்சம் வலுக்கட்டாயம் பண்ணி பாக்குறது, இருந்தும் அந்த பெண்ணு ஒத்து வரவில்லை என்றால் புரியுதுங்களா, அப்பதான் அடியுங்கிற அந்த கட்டளை. அப்ப அந்த அடிங்கிற கட்டளைக்கு தான் இமாம் புகாரி சொல்றாங்க, அந்த அடியும் நீங்க நினைக்கிற மாதிரி அடி கிடையாது. என்ன அடி? தர்பன் கைர முபர்ரஹின். ஹதீஸுகள்ல இதுக்கு விளக்கம் வருது, இமாம் புகாரி அவங்களா சொல்ற விளக்கம் அல்ல, காயம் ஏற்படாமல் அடிப்பது, அதாவது சின்ன மிஸ்வாக் அளவுக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு உடம்புல எங்கேயாவது லேசா அடிக்கிறது, கையிலேயோ எங்கேயோ, அதுவும் முகத்தில் அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுனால தழும்பு உழுவக்கூடாது, நீண்ட நேரம் வலி இருக்கக்கூடாது, நரம்புகளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு அடியை தான், எலும்பு முறியக்கூடாது, இதெல்லாம் எழுதுறாங்க சரியா. இப்ப ஒரு நல்ல பெண்ணா இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு கணவன் வந்துட்டா அவங்களுக்கு ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா கண்டிப்பா அதுக்கு உடனே கட்டுப்பட்டுவாங்க. இல்ல இதுக்கு மேலேயே அவங்க நடந்துகிட்டாங்கன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட். அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுஹு அலைஹின் சபீலா, சும்மா சும்மா அவங்களை குற்றம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். அப்போ ஓகே, உங்களுடைய ஆசைக்கு வந்துட்டாங்க, உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறாங்க, போதும். இதுக்கு மேல மற்ற விஷயங்களை படிப்படியா திருத்தி கொள்ளுங்க. அதுக்காக வேண்டி மொத்தமா நீங்க வந்து வளர்ச்சி கொண்டு வந்துடும் நிமித்து கொண்டு வந்துடும் முயற்சிக்க கூடாது. ஃபலா தபுஹு அலைஹின் சபீலா இன் அல்லாஹ கான அலியன் கபீரா. அப்ப அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, 5804வது ஹதீஸ். அப்துல்லாஹி இப்னு ஜம்அ ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராஅத்தஹு ஜல்தல் அப்த், ஒரு அடிமையை அடிப்பது போன்று ஒருவர் தனது மனைவியை அடிக்க வேண்டாம். எப்படிப்பா இப்படி அடிக்கிறீங்க? சும்மா யுஜாமிஉஹா ஃபி ஆகிரிலும், பிறகு அந்த நாளுடைய இறுதியில ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறீங்க, இது என்ன ஒரு முரட்டுத்தனமான குணம், என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனமான குணம், இது என்ன பழக்கம், இது சாயந்தரத்தில் சேர்ந்துக்கிறீங்க காலையில் அடிக்கிறீங்க, இது வந்து நல்ல ஒரு பண்பாடு கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் இமாம் புகாரி போட்டுட்டு தான் மேலே போடுறாங்க, அடிக்கிறது வெறுக்கப்பட்ட ஒரு செயல். அப்ப அல்லாஹு தஆலா சில வெறுக்கப்பட்ட செயலை வந்து அனுமதிப்பான். எப்ப அனுமதிப்பான்? அதை தவிர வேற சிகிச்சை இல்லைன்னு சொன்னான். அதுதான் சிகிச்சைன்னு சொன்னா, எப்படி ஆபரேஷன், ஆபரேஷன் சும்மா சும்மா போய் வெறிஞ்சு விரலையும் கையையும் வெட்டிக்க முடியுமா? அந்த நேரத்தில் அந்த காயத்துக்கு அதை எடுக்கலன்னு சொன்னால் வேற ட்ரீட்மெண்ட் இல்லை, இல்லாட்டி இன்னும் பிரச்சனை ஆகி போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆபரேஷன். அதே போல தான் இந்த அடி என்பது. அப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த அடி என்ற அந்த கட்டளையை நீங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டு அயன் பண்ணாட்டி அடிக்கிறது, சாப்பாடு லேட்டானா அடிக்கிறது, சும்மா ஏதாவது ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு அடிக்கிறது, ரெண்டு வார்த்தை பேசிட்டு அடிக்கிறது, அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் அடிக்கிறது, இது என்ன ஆடா மாடா அடிமையா, அப்படியே நீங்கள் செய்திக்கு, இது எப்படிப்பட்ட ஒரு குணம் இது, இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கு தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் எப்படிங்க விரும்புகிறீங்க? உங்கள் கணவர் அடிக்கணும்னு விரும்புகிறீங்களா, அல்லது அன்பாக வச்சுக்கணும்னு விரும்புகிறீங்களா? அன்பாக வச்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, அடிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சமுதாயமே மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க. இன்றைக்கு பொதுவாக நம்ம கல்யாண பயான்களில் நம்ம சொல்கிறது உண்டு, மார்க்குன்னு அப்போ எப்போ அவங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொன்னால் அது கல்யாண நேரத்தில் மட்டும்தான் வரும். யாராவது ஒரு ஆலிம் சாவை கூட்டிகிட்டு வந்து பயான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி இடத்துல நான் என்ன சொல்றதுன்னு சொன்னா, குடும்பத்தில் பெற்றோர் அம்மாவோ அத்தாவோ என்னைக்காவது வாழ்க்கையில் தன்னுடைய வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, மகனுக்கோ மகளுக்கோ, மகனையோ மகளுக்கோ கல்யாணம் நடக்க போகுது, உட்கார வச்சு, உதாரணத்துக்கு மகனாக இருந்தால் அத்தா, மகனே இதான் மார்க்க சட்டம், உன் மனைவிட்ட நீ இப்படி இப்படி நடந்துக்கணும், இப்படி இப்படி நீ பழகணும், இப்படி இப்படி நீ பேசணும் என்று யாராவது ஒரு அத்தா சொல்லித்தராங்களா? அம்மா, மகனே உனக்கு கல்யாணம் ஆக போகுது, உன் மனைவிட்ட நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய மனைவிட்ட நீ எப்படி பேசணும், அந்த மனைவியை நீ அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, அந்த மாதிரி எதுவும் சொல்லித்தராங்களா? சொல்லித்தரது. மகளுக்கு, மகளே உனக்கு கல்யாணமானா உன்னுடைய கணவர்கிட்ட எப்படி நடக்கணும், நடக்க வேண்டிய மார்க்கம் சொன்ன ஒழுக்கங்களை சொல்லித் தருவாங்கன்னா சொல்லித்தர மாட்டாங்க. அதுக்கு மாத்தமா எப்படி சொல்லி தருவாங்க மகள்கிட்ட சொன்னா, எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்க பாத்துரு, எப்படியாவது தனி கொடுத்தனம் போறதுக்கு ஐடியா பண்ணு, எப்படியாவது அவனை கூட்டிட்டு இங்க வந்துரு, எப்படியாவது சம்பாத்தியத்தில் உன் அக்கௌண்ட்ல போடுற மாதிரி பாத்துரு, ஏதாவது ஒண்ணுனா உடனே எங்களுக்கு போன் பண்ணு. எப்படி மார்க்கம் என்ன ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க சொல்லுது, ஆனா அவங்க எடுத்து போதிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் தன்னுடைய ஆண் மகனோ ஆண் பெண் பிள்ளையோ பேண வேண்டிய ஒழுக்கங்கள்னு சொல்லி மார்க்கத்தில் சொல்லி அதை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணுங்கிறது எதையுமே கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ரெண்டு பேரும் தடிமாடு மாதிரி வளர்ந்துட்டாங்களா, கல்யாணம் பண்ணுறதுக்கு வயசு வந்துருச்சு, கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. நான் பொதுவாக சொல்றது சில நேரத்தில் கோபமாவே, இது வந்து ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான். நல்ல வெறும் உடல் வளர்ச்சியை கொண்டு மட்டும் கோபமா சொல்ல கோச்சிக்காதீங்க, வெறும் உடல் அளவுல வளர்ந்துட்டாங்கிறத மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது ஒரு மாட்டுக்கும் ஒரு ஆண் மாட்டுக்கும் ஒரு பெண் மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான். ஹலால் என்ன அந்த கல்யாணத்தில்? எத்தனையோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, தனது மனைவி இடத்துல எப்ப சேரனா சேரக்கூடாதுக்கு ஹலால் ஹராம் சட்டமே தெரியல. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, ஹலாலுடைய விஷயங்கள் ஹராமுடைய விஷயங்கள். அதனால அதெல்லாம் போதிக்கப்படாமல் திருமணத்திற்கு உங்களுடைய ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ நீங்கள் தயாராக்கி விடாதீர்கள். எதனால், எதை கொண்டு வைத்து மட்டும், டிகிரி வாங்கிட்டான், கை நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா குண்டா கொளுத்து மாடு மாதிரி நீங்க வந்து அவங்கள அதாவது திருமணத்துக்கு தயாராயிட்டா நினைச்சிடாதீங்க. எதுவரை மனதளவில் அறிவளவில் மார்க்கம் சொன்ன ஒழுக்கங்களை பின்பற்றக்கூடிய ஒரு ஆண் மகனாகவோ ஒரு பெண் பிள்ளையாகவோ அவன் மாறாதவரை கண்டிப்பாக திருமண வாழ்க்கைக்கு அவன் தகுதியற்றவன். வெறும் ஆசையை நிறைவேற்றிக்கிறது மட்டும்தான் கல்யாணத்தில் இருக்குதா? அப்ப இதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்ல வர்றாங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஒழுக்கங்கள் என்பது ஏதோ ஜும்மால இமாம்கள் மட்டும் பேசிட்டு போறதல்ல, இது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒழுக்கம். அத்தா சொல்லணும் தம் மகன்ட்ட, இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், உன்னுடைய மக வரக்கூடிய மனைவி வந்து வெளி வீட்டிலேருந்து வர்றாங்க, பல விஷயங்கள் இருக்கும், சகிச்சுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீ அவளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, அவங்க உன்னுடைய குணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டும், அடிச்சிடாத, காயம் ஏற்படுற மாதிரி அரைஞ்சிடாத வச்சிடாதுன்னு சொல்லி யார் சொல்லணும்? அந்த ஆண் மகனுடைய தாய் சொல்லணும், தகப்பன் சொல்லணும். அப்போ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பெற்றோர்களும் படித்து கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஆண் மகனோ பிள்ளையோ இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு இதை சொல்லித்தரணும். இதை சொல்லி கொடுத்துட்டு குயிஸ் கேட்கும்போது சொல்லிவிட்டு அங்கே முட்டாய் இருக்கு பாருங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கிடையாது. எதுக்கு இது? நீங்கள் குடும்பத்தில் போய் சொல்லணும், இதில் வைக்கப்படக்கூடாது. எதில் மார்க்கத்தை சொல்லித்தர்றதுல வைக்கப்படக்கூடாது. இன்னைக்கு மக்கள் எதில் வைக்கப்படுவாங்க? எதில் வைக்கப்படுவாங்க? துன்யா விஷயத்தில் ஆயிரம் வக்கத்தை காட்டுவாங்க, மார்க்க விஷயத்தில் ஆயிரம் வக்கத்தை காட்டுவாங்க. துன்யா விஷயம் வந்துச்சுன்னா கழுத மாதிரி ஆயிடுவாங்க, எந்த வெக்கமுமே இல்லாமல் சூடு சொரணம் இல்லாமல் ஆயிடுவாங்க. ஆனால் அன்சாரி பெண்களை பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எத்தனை ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ் அன்சாரி பெண்கள் மீது கருணை காட்டட்டும், மார்க்கத்துடைய எந்த விஷயத்திலும் அவர்கள் நபியிடத்திலே கேட்பதிலே வெட்கப்பட்டதில்லை. ஒரு அன்சாரி பெண் வர்றாங்க, ரசூல் அவடத்துல கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க, ரசூலுல்லாவே கொஞ்சம் கூச்சப்பட்டு சொல்றாங்க சொல்றாங்க, அவங்க இல்லை எனக்கு தெளிவா சொல்லுங்க நிக்கிறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பிடிச்சி இழுத்துட்டு போயிடறாங்க. அப்ப மார்க்க விஷயங்கள் என்று வந்தா அது தெளிவா தெரியற வரைக்கும் நம்ம வந்து அதுல வந்து உறுதியா இருக்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும், தெரிஞ்சதை சொல்லணும். புரியுதா? அப்ப இந்த ஹதீஸ் இருக்குது, குறிப்பா வந்து பெண்களாகிய உங்களுக்கு சலுகைக்காக வேண்டி சொல்லப்பட்டதா மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது, மாறாக எதற்காக வேண்டியும் சொல்லப்பட்டது, இது குய் சொல்லி சாக்லேட் வாங்கிறதுக்காக. இன்னும் ஒண்ணு சொல்லட்டே, நான் தான் சொல்லணும் பதில, எதுக்காக வேண்டி? நீங்கள் உங்களது பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகுதி உள்ள ஒரு கணவனாக, ரசூலுல்லாவுடைய பண்புகளை பெற்ற கணவன்மார்களாக உருவாக்குவதற்காக நீங்களும் இந்த ஹதீஸை படித்து உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைக்கு மட்டும் கிடையாது, ஏன் உங்கள் அக்கா பிள்ளை இருக்கலாம், உங்களுடைய சாச்சா பிள்ளைங்க இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளர் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் நசிஹா செய்யணும். சில ஆண்களை நீங்கள் கவனிக்கும் போது என்னமோ அவங்களுக்கு துன்யாவுடைய தேவையே இல்லாத மாதிரி அப்பாவியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார பெரிய கெட்ட குணங்கள் இருக்கும், அல்லது கெட்ட ஆசைகள் இருக்கும், அல்லது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும், வெளியில் பார்க்கறதுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. இது குறிப்பாக வந்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய சில வயசான வேலையாட்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கும், சமய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தங்களுடைய குணத்தை காட்டிடுவாங்க. இதில் குறிப்பாக வந்து நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இது பொதுவாக எல்லா இடங்கள்லையும் உள்ளதான், ரசூல்லா காலத்திலே இருந்துச்சு, ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கே அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஆளை இனிமேல் வீட்டுக்குள்ளாரே வைக்காதீங்க, துரத்தி விட்டுருங்கட்டாங்க. மதினாலேயே இந்த ஆள் இருக்கக்கூடாது, துரத்துங்க துரத்துங்க துரத்துங்க, கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் ஆளை கொண்டு போய் விட்டு வந்துருங்கட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆசை இல்லையா, அப்படி இல்லையே இவங்க சாதாரணமான இருக்கிறாங்க என்று அவர்களை நீங்கள் ஒரு அவங்க அதாவது ஒரு பெண்ணிடத்தில் நடந்து கொள்வது போன்று, உங்களது சகோதரிகளிடத்தில் நடந்து கொள்வது போன்று அவங்கள்ட்ட நீங்கள் பழகிடாதீங்க, அவங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளார விட்டுறாதீங்க அந்த மாதிரி ஆளுங்களை. அப்போ அவங்க யாருன்னு சொன்னால் இந்த அரவாணிகள்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்களாக இருந்து கொண்டே பெண்களாக தன்னை மாற்றிக்கொள்பவர்கள், அது வந்து பயங்கரமான பாவம், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வாலையும் அல்லாஹ்வுடைய தூதராலையும் சபிக்கப்பட்டது. அப்பதான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மா யுன்ஹா மின் துஹூலில் முத்தஷப்பிஹீன பின்நிஸா அலல் மர்ஆ, ஆண்களில் பெண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய அந்த அரவாணிகள் முஹன்னஸ் குன்சா என்று சொல்வார்கள், அவர்கள் பெண்களிடத்திலே செல்வது தடுக்கப்பட்டது. அப்போ பார்க்க பெண்கள் மாதிரி தானே இருக்கிறாங்க, நடைமுறையெல்லாம் பெண்ணு மாதிரி தானே இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளார விட்டுறாதீங்க. அப்போ இது சம்பந்தமாக ஹதீஸை அறிவிக்கும் பொழுது உம்மு சலமாவுடைய ஹதீஸை இங்கே பதிவு செய்கிறார்கள் இமாம் புகாரி அவர்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் உம்மு சலமாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, அப்பா நபி அங்கே இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு முஹன்னஸ் ஒரு அரவாணி இருந்தாப்ல. அப்போ அந்த அரவாணி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க, அந்த நேரத்தில் உம்மு சலமாவுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு உமையாவும் வந்திருந்தார். அவர்கிட்ட அந்த அரவாணி பேசும் பொழுது, அப்துல்லா நாளைக்கு நீங்க தாயிஃப் போருக்கு போய் தாயிஃபை வெற்றி கொண்டுட்டா அங்க கைலானுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறா, அந்த பொம்பளை புள்ளைய யாருன்னு நான் காட்டுறேன், அவளுடைய உடல்வாக இப்படி இப்படி இருக்கும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய உடல்வாகை துல்லியமாக விவரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அரவாணி இருந்தாப்ல. எப்ப இந்த வார்த்தையை கேட்டாங்களோ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே இவனை வெளியே அனுப்பணும், லா யத்குலன்னஹாதா அலைக்குன், இனி இந்த அரவாணி நமது வீட்டுக்குள் உங்களிடத்திலே வரக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிமுல் கைப் கிடையாது. இன்றைக்கு வந்து இந்த தர்காவை சேர்ந்தவங்க, கபர் வணங்கக்கூடியவர்கள், அதே போல முஹிப்பீன்கள் சொல்றவங்க, தரிகாக்காரங்கெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு எல்லா மறைவான விஷயங்களும் தெரியும், அல்லாஹ்க்கு தெரியற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அதுக்கு தெளிவான மறுப்பு இருக்குது. அப்படி மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அந்த முஹன்னஸ் அரவானியை வெளியே அனுப்பியிருப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? சரியா? அப்ப எப்ப அந்த அரவானிட்ட இருந்து இப்படிப்பட்ட பேச்சு வந்துச்சோ அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது, ஆஹா நம்ம இவரை ஒரு மாதிரி மதிப்பு போட்டு வச்சிருந்தோம், ஆனா இவருடைய குணமும் அதுக்கு மாற்றமா இருக்குன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் மறைவான விஷயத்தை தெரிபவர்களாக இருந்தால் முன்கூட்டியே அதை தெரிந்திருப்பார்கள். சரி, எப்ப தெரிய வந்துச்சோ முடிஞ்சு உடனே ஸ்டாப். அப்ப இதுதான் நம்முடைய பண்பாடா இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறோம் அல்லது ஒருத்தங்களோட பழகிறோம், இந்த மாதிரி ஒரு தப்பு அங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதுக்கு உடனே நம்ம வந்து அங்க தடை போடுறோம். இப்ப இதான் வந்து முக்கியமானது. எப்ப அந்த அந்த முகன்னஸ் அந்த அரவாணி இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணம், பெண்களை வந்து துல்லியமா பார்த்து வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆசை இருக்குன்னு சொன்னா, அப்ப இவரை வந்து வீட்டுக்குள்ளார பெண்கள் தனிமையா இருக்கும் பொழுது இவர் ஆசை இல்லாதவர்னு சொல்லி விடுறது இருக்குது, அது ஒரு ஆபத்துல போய் முடிஞ்சிடும். ரசூல்லா சொல்லிட்டாங்க, லா யத்குலன்னஹாத அலைக்குன்ன, இவர் அடுத்து உங்களிடத்தில் வரவே கூடாது. சரி, அப்ப அடுத்த பாடம் باب نظر المرأة إلى الحبشة ونحوه من غير ريبة. இப்ப பெண்கள் பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டை வேடிக்கையை விரும்பக்கூடிய மக்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது பொதுவா ஒரு தூரமான இடத்துல ஒரு வேடிக்கை நடக்குது. அது வேடிக்கைன்னு சொன்னா இப்ப அதாவது இன்றைக்கு என்டர்டைன்மெண்ட் என்று எது சொல்லப்படுது அது கிடையாது, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க உடனே வந்து சினிமா கொட்டைக்கு போலாம் அல்லது சர்க்கஸுக்கு போலாம் கிளப்புக்கு போலான்னு நினைச்சிடாதீங்க. அதாவது இஸ்லாமிய வரலாற்றுல சஹாபாக்கள் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஜிஹாதுக்காக வேண்டி விளையாட்டு பயிற்சிகள் செய்வாங்க. அப்ப அது பார்க்கும் பொழுதே அது ஒரு விளையாட்டாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் ஜிஹாதுக்கான பயிற்சியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்துச்சுன்னு சொன்னா, அப்ப அதை தூரத்திலிருந்து பெண்கள் பார்க்கலாமா? அதாவது ரொம்ப பக்கத்துல இருந்து அவங்களுடைய உடல்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அங்க செய்யறாங்க, அந்த ஆக்ஷன் மட்டும்தான் தெரியும், மற்றபடி உடலை நெருக்கமாக பார்த்ததாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தா பெண்கள் பார்ப்பதில் தப்பு கிடையாது. அப்ப இதுக்கு தான் இந்த ஹதீஸுக்கு மார்க் அறிஞர்கள் எழுதும் பொழுது, ஏன்னா ஹிஜாபுங்கிற சட்டம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு? பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சே தவிர ஆண்களுக்கு கொடுக்கப்படல. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பெண்கள் ஆண்களை பார்ப்பதில் தப்பு கிடையாது. அதுதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்புல இமாம் புகாரி நமக்கு விவரிக்கின்றார்கள், காலத் ரஐதுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யஸ்துருனி பிரிதாயிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தனது போர்வையால் மறைத்துக் கொண்டிருந்தார்கள். வான அன்தூரு இலல் ஹபஷத், அது ஸ்கிரீன் கடிக்குதுன்னு, நான் ஹபஷிகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். எல் அபூன ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். ஹபஷிகள் மஸ்ஜிதிலே விளையாண்டு கொண்டிருந்தார்கள், நான் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். நபி அவர்கள் என்னை போர்வையால் போர்த்தி மறைத்துக் கொண்டிருந்தார்கள். நானே போது ரசூலுல்லா அப்படின்னு சொல்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டே இருந்தார்கள். இன்னும் சில அறிவிப்புகள்ல வருது, ரசூலுல்லாக்கு கால் வலிக்குது, மொத்த காலில் நிற்கிறாங்க, திரும்ப ஒரு காலை மாத்துறாங்க. ஆயிஷா ஹல் ஷபியத்தி ஆயிஷா போதுமானு கேட்கறாங்க, இன்னும் பத்தாதுன்னு பார்க்கணும் அப்படின்ட்டே இருக்கிறாங்க. திரும்ப கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்ப போதாதுங்கிறாங்க, திரும்ப திரும்ப. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசை, ரசூலுல்லா என் பேச்சை எவ்வளவு கேட்கறாங்கிறத எனக்கு நோக்கம். எனக்கு நோக்கம் என்ன, என் பேச்ச ரசூல்லா எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத எனக்கு நோக்கமே தவிர, அந்த விளையாட்டை பார்க்கணுங்கிறது எனக்கு நோக்கம் இல்ல. அதனால போதாது போதாது போதாதுன்னு இருந்தேன். அப்பா நம்ம கேட்கற நம்ம பேச்ச கேட்கிற கணவன் தான்ப்பா ரசூலுல்லான்னு தெரிஞ்ச உடனே அவன் போதும் ரசூல்லா அப்படின்னு சொன்னேன். அப்ப இதெல்லாம் ஆதாரமா எடுத்துப்பாங்க ரொம்ப பேர் இன்னைக்கு என்ன கவனிங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த செயலுக்கு பிறகு ஃபக்துரு கத்ரல் ஜாரியத்தில் ஹதீஸத்தி சின்னி அல் ஹரீசத்தி அலல்லஹ்வி. இந்த மாதிரி வேடிக்கைகளை பார்ப்பதற்கு விரும்பக்கூடிய சின்ன வயதுடைய பெண்ணுடைய அந்த கண்ணியத்தை, அவளுடைய தேவையை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உடனே நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி எல்லாரையும் 40-50 வயசுக்கு மேல உள்ள ராபியத்துல் பசரியா மாதிரி நினைச்சிடக்கூடாது. உலகமே முற்றிலும் திறந்த ஒரு முனிவர்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி எல்லாராக முடியுமா? சின்ன வயசுடைய பெண்களுக்கு சில ஆசைகள் இருக்கும், வெளியே போகணும் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸுடைய கடைசியில் சொல்றாங்க, ஃபக்துரு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், கத்ரல் ஜாரியத்தில் ஹதீஸத்தி சின்னி அல் ஹரீசத்தி அலல்லஹ்வி. உடனே இந்த ஹதீஸை எடுத்துட்டு போயிட்டு உடனே எங்களை வெளியே கூட்டிட்டு போயிடுங்க, சுத்த கூட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கேட்டாதீங்க. ஏதோ வாரத்தில் ஒரு தடவையோ மாசத்துல ஒரு தடவையோ தேவை. அப்போ அவங்க எப்படின்னு சொன்னா, இபாதத்தில் அவ்வளவு இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, இதுக்கு தான் நம்ம நேரமே செலவாகிட்டு இருக்கு. எதுக்கு? ஊரை சுத்துறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்வைஸ் எதுக்கு தேவைப்படுது? இபாதத்து செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நேரம் கொடுங்க, ஆகிரத்துக்கு நேரம் கொடுங்க, மார்க்கத்துக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு தான் நமக்கு இப்போ அட்வைஸ் தேவை. சஹாபாக்களுக்கு எதுக்கு அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு? எப்பா கொஞ்சம் துன்யாவையும் கவனிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு.